நமோ வேதாந்த வேத்யாய ஜெகன்மங்கள ஹேதவே யஸ்ய வாகமிருதாசாரா பூரிதம் புவனத்ரயம். சுவாமி நஞ்சியருடைய தனியன், வேதாந்தாச்சாரியர்னு பெயர் பெற்ற நஞ்சியர் திருநாராயணபுரத்திலே ஒரு பங்குனுத்தனமான நன்னாளன்னு தான் திருவவதாரம் பண்ணினார். அவர் தானும் பராசரபட்டருக்கு சிஷ்யராக இருந்து சகல அர்த்தங்களையும் பட்டரிடத்திலிருந்து கிரகித்தாருங்கிற விஷயத்தை நேற்றைக்கு பட்டருடைய சரித்திரத்திலேயே நாமும் அனுபவிக்க பெற்றிருக்கிறோம். எத்தனையோ பாசுரங்களிலே பராசரபட்டரன் நஞ்சியருமாக சேர்ந்த பரிமாற்றங்கள் எல்லாம் பூர்வர்களாலே உணர்த்தப்பட்டன. பட்டருடைய திருவடிகளிலே இருந்த பிராவண்யத்தாலும் இனி சம்சாரம் இருந்தால் அது பகவத் கைங்கரியத்துக்கு விரோதமாக போகுங்கிற எண்ணத்தாலே தன்னுடைய கிரகஸ்தாசிரமத்தையும் துறந்தார் மாதவாச்சாரியரான நஞ்சியர். திருநாராயணபுரத்தையும் விட்டு ஸ்ரீரங்கத்திலே பராசர பட்டருடைய திருவடிகளிலே தன்னுடைய சொத்தத்தினையும் சமர்ப்பித்து அவராலேயே நஞ்சியருங்கிற பெயரிடப்பட்டு அந்த சுவாமியோடே வாழ்ந்து வந்தார் என்பதையும் கீழேயே நாம பார்த்திருக்கோம். பட்டர் திருநாட்டுக்கு எழுந்தருளின பிற்பாடு ஒரு கணவனை விட்டு பிரிந்த மனைவிக்கு எந்த கோலமோ அந்த கோலமே ஆச்சாரியனை விட்டு பிரிந்த சிஷ்யனுக்கு உண்டுங்கிறத்தை வெளியிட்டு காட்டினவர் நஞ்சியருங்கிற மகாச்சாரியர். பட்டர் திருநாட்டுக்கு எழுந்தருளின பிற்பாடும் தம்முடைய அடியார்களுக்காக திருவாய்மொழியின் பல பல அர்த்தங்களையெல்லாம் எடுத்து ஓதிக்கொண்டு நஞ்சியர் இருந்திருக்கிறார். அந்த நஞ்சியருக்கு பிரதான சிஷ்யராக வந்து சேர்ந்தவர் நம்பூர் பரதாச்சாரிய சுவாமின்னு வழங்கப்பட்ட மேலே உலகாரியன் நம்பிள்ளை என்று உலகத்தவர்களாலே கொண்டாடப்பட்டவரான வீடு 36,000 படி கர்த்தா. ஆக நம்பிள்ளை சிஷ்யர், நஞ்சியர் ஆச்சாரியன், நஞ்சியரே சிஷ்யர், பராசர பட்டர் ஆச்சாரியன். இந்த பட்டரிடத்திலே அடியார்கள் சென்று நீர் ராமானுஜர சிஷ்யரானபடியாலே வியாக்கியானமிட்டு அருளி செய்ய வேண்டும் திருநப்புக்கு என்று பிரார்த்திக்க, இந்த எளியவனான அடியன் வியாக்கியானம் பண்ணிவிட்டால் இவ்வளவுதான் அர்த்தம் உண்டு போலே காணும் திருவாய்மொழிக்கு என்னை மேலே பார்ப்பவர்கள் உணர்ந்து விடலாம். திருவாய்மொழிக்கு எத்தனையோ அர்த்தங்களை சொல்ல பல பெரியவர்கள் இருக்கிறபடியாலே இனி நான் இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணுவது கிடையாது என்று ஒதுக்கி கொண்டு பிள்ளான் அருளி செய்த 6,000 படி வியாக்கியானத்தை தன்னுடைய சிஷ்யரான நஞ்சியருக்கு காலக்ஷேபமாக சாதித்தார் பட்டருங்கிறது பட்டருடைய சரித்திரத்திலே நாம் காணப்பெறுகிறோம். ஆக பிள்ளான் அவர் 6,000 படி வியாக்கியானம் பண்ணினார். அதை பட்டர் நஞ்சியருக்கு ஓதுவித்து நஞ்சியரையும் தூண்டி பட்டரருடைய நல்லருளாலே தான் நஞ்சியர் 9,000 படி வியாக்கியானம் பண்ணினாருங்கிறது பூர்வர்களுடைய நிர்வாகம். இந்த 6,000 படிங்கிறது பௌராணிகருடைய குமாரனானபடியாலே பிள்ளான் 6,000 படியை ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினுடைய கிரமத்திலே அமைத்தார். 6,000 கிரந்தம் கணக்கு விஷ்ணு புராணத்துக்கு, 6,000 படிக்கு 6,000 கிரந்தம் கணக்கு. நஞ்சியர் தானும் வேதாந்தின்னு பெயர் பெற்றிருந்தபடியாலே ஸ்ரீபாஷ்ய கணக்கு 9,000, அதனால 9,000 படி வியாக்கியானமாக நஞ்சியர் அருளி செய்தார். பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகி திருவாய்மொழியை காத்த குளவாளரென்னே நெஞ்சத்த கூறுன்னு தெரிவிக்கிறார் இல்லையே மணவாள மாமனிகள். எந்த 5 பேர் எடுத்து காட்டிவிட்டார்? பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகி, இவர்கள் 5 பேரும் திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள். இது மணவாள மாமனிகள் இந்த 5 மகாச்சாரியர்களுக்கு சாத்தின திருநாமம். அதுல முதல்ல பிள்ளான் 6,000 படி வியாக்கியானம் பண்ண, அடுத்து நஞ்சியர் 9,000 படி வியாக்கியானம் பண்ண, அடுத்து பெரியவாச்சான் பிள்ளை 24,000 படி வியாக்கியானம் பண்ண, அடுத்து தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை நம்பிள்ள சாதித்த காலக்ஷேபத்தை பட்டோல கொண்டு 36,000 படி பண்ண, கடைசியாக வாதிகேசரி அழகமான வாழச்சியர் மணவாள யோகின்னு பெயர் பெற்றவர் 12,000 படி வியாக்கியானத்தை அனுகிரகித்தார்ங்கிறது உபதேச ரத்னமாலையில கிரமத்தை பாக்குறோம். கிரமம்ங்கிற அளவு படி பார்த்தா 6,000, 9,000, 12,000, 24,000, 36,000 பெருக்கிட்டு போனா அந்த கிரமத்துல பிறக்கலை வியாக்கியானங்கள். முதல்ல 6,000, அடுத்து 9,000, அடுத்தது 24,000, அடுத்தது 36,000, அதற்கு மேலதான் கடைசியா 12,000 படி தோத்தினதாக மணவாள மாமனிகே தன்னுடைய பாசுரத்திலே சாதித்துள்ளார். அப்படி நஞ்சியரும் பட்டருமாக அபாரமான விஷயத்தை தங்களுக்குள்ளே தாங்களும் பரிமாறிக்கொண்டார்கள் சரித்திரம். பட்டர் நிர்வாகம்னு எத்தனையோ இடத்துல உண்டு. ஒன்னொன்னுக்கும் நஞ்சியர் சென்று அவரிடத்திலே இப்ப எப்படி சந்தேகம் உண்டு சந்தேகம் உண்டு கேட்க, அதுக்கு பராசர பட்டர் சந்தேகத்தை தெளிவித்து கொடுக்குமா போலே எத்தனையோ இடத்துல காட்டியிருக்கார். இது ஓரிடம் அல்ல, ஈரிடம் கிடையாது. சில சில அர்த்தங்களை நேத்திக்கே இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணியுள்ளேன். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பட்டர் இப்படித்தான் சமாதானம் சொல்லுவர்னு சொல்லுவார்கள். ஆழ்வாருடைய பாசுரம் பதரிகாசிரமத்துக்காக திருவங்கி ஆழ்வார் பாசுரம் அனுகிரகிக்கணுங்கிறதுக்காக வரார். அப்ப என்ன சொல்றாருன்னா, தானு ராமலக்ஷணர்கள் ரெண்டு பேர் இருக்காள், அவர்கள் இருவரையும் தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கை என்கிற பாசுரத்துல தெரிவிக்கிறார். தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கை கரையின் மேல் பதரிகாச்சிராமத்துள்ளானேன்னு பாசுரம் இல்ல. இந்த இடத்துல என்ன சந்தேகம் வந்துரும்னா, தவம் புரிந்துயர்ந்த மாமுனி குணர்ந்த கங்கை இது ரெண்டையும் சேர்க்கறது கொஞ்சம் சிரமம். நேத்திக்கு ஒரு பாசுரத்தை இதே மாதிரி விண்ணப்பம் பண்ணிருக்கேன். தான் போலும் என்னெழுந்தான் தரணியாளன் அது கண்டு பொறுத்திருப்பான் அறக்கிரதங்கள் கோன் போலும். அதே போல இந்த பாசுரம் தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கைனா, தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி யாரு, விஸ்வாமித்தர் நமக்கு தெரியும். அவன் தான் பிறக்கச்சே க்ஷத்திரியனாகவும் அப்புறம் ராஜரிஷியாக அப்புறம் பிரம்மரிஷி பட்டத்தை பெற்றிருக்கான். ஆக உயர்ந்த மாமுனிங்கிறவன் விஸ்வாமித்திரன், தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி. ஆனா கொணர்ந்த கங்கைனா விஸ்வாமித்திரன் கங்கையை கொண்டதா சரித்திரமே கிடையாது. பகீரதன் தான் பெரிய பிரயத்தனம் பண்ணி கங்கையை கீழே கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தோம். ஆ கொணர்ந்த கங்கைன்னு வியாக்கியானம் பண்ணோம்னா பகீரதங்கிற அர்த்தத்துல வரும். தவம் புரிந்துயர்ந்த மாமுனின்னு சொல்லணும்னா விஸ்வாமித்திரன் வரும். இதை சொன்னா அதை சொல்ல முடியாது, அதை சொன்னா இதை சொல்ல முடியாது. ஆனா பாட்டு தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கை என்றுதான் அந்த இடத்துல இருக்கு. இதத்தான் கொஞ்சம்னா பாசுரத்தை மாத்திக்கலாம்னு ஒரு சிஷ்யர் விண்ணப்பித்தாராம். தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கை வேண்டாம், புகன்ற கங்கை. புகன்றான்னா சொன்ன கங்கைன்னு வருமல்ல. ராமலக்ஷ்மணர்களுக்கு கங்கா பிரபாவத்தை தவம் புரிந்துயர்ந்த மாமுனியான விஸ்வாமித்திரன் புகன்றான் என்ன கொஞ்சம் கொணர்ந்தாங்கிறத புகன்ற என்று மாத்தி வைக்கலாமேன்னு சொல்ல ஆச்சாரியன் அற்புதமா தெரிவித்தார். இருக்கிற பாட்டுக்கு தான் அர்த்தம் சொல்ல முடியும், சப்தத்தை மாத்தி அர்த்தம் சொல்ல முடியாது. தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கைன்னா நேர வச்சுக்க வேண்டாம், நடுவுல எது ஏற்பட்டிருக்குமோ அந்த சப்தங்கள் விடப்பட்டிருக்குன்னா, விட்ட சப்தத்தை நீ சேர்த்துக்கணும்னு சேர்த்த அர்த்தம் சாதித்தார். தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கைன்னு வைத்துக்காமல் தவம் புரிந்துயர்ந்த மாமுனியான விஸ்வாமித்திரன் கங்கக்கரை ஓரமாக ராமலக்ஷ்மணர்களை கொணர்ந்தான்னு வச்சுக்கோம். இந்த கொணர்ந்தாங்கிறதுக்கு ராமலக்ஷ்மணர்களை கொணர்ந்தான்னு வச்சுட்டா அப்ப எல்லாமே சரியா போடும் இல்லையோ. கங்கையை கொண்டு வந்தான்னு வச்சுக்க வேண்டாம், கங்கைக்கரை ஓரமாக ராமலக்ஷ்மணர்களை கொணர்ந்தான்னு வைத்தா அப்ப விஸ்வாமித்திரங்கிறே அர்த்தத்தை சொல்லிடலாமோ. இப்படி எத்தனையோ இடத்துல பட்டருக்கு நஞ்சியருக்கு சம்வாதம் நடக்க நஞ்சியருடைய ஒரு ஒரு சந்தேகங்களுக்கா பட்டர் பரமாச்சாரியர் தானு சமாதானம் சொன்னாருங்கிறது சரித்திரம். இந்த கதை எல்லாரும் அறிந்தது. பட்டருக்கு இருந்த மேதாவிலாசத்தை உலகத்தவர்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக நஞ்சியர் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஆழ்வார் தானா, என்ன தீமனம் கெடுத்தாய், மருவித்தொழும் மனமே தந்தாய், எனக்கு பண்ண தத்தனையும் நீதான் என்று பகவான் இடத்துல மடிபிடித்து தெரிவிக்கிறார். இன்னு என்ன பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்னி என்ன புறம்போக புணர்த்த தைசறிவான் பகவான், அன்னைக்கு என்னை எப்படியோ விட்டுட்டான், இன்னைக்கு என்ன ஆழ்வார்னு பேர் ஏற்படுத்தி கொடுத்து விட்டான், மோட்சத்தை கொடுக்கிறேன்னு தாளதாமரையிலே பகவானும் வந்து நின்னுட்டா திருமோகூர் ஆத்தன். ஆழ்வார் விசாரம் பண்ண ஆரம்பித்தார், இன்னைக்கு மோட்சம் கொடுக்கிறேன்னு வந்து நின்னாய், இதையே அன்னைக்கே நீ பண்ணல, அனாதி காலமாக மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து சமப்பட்டு இருக்கேன், அப்பெல்லாம் என்ன நீ திரும்பி பார்க்கல, இன்னைக்கு திடீர்னு மோட்சம் தரேன்னு சொன்னியானா எதனாலே எனக்கு சமாதானம் சொல்லுன்னு ஆழ்வார் கேட்டிருக்கார். பகவான் அவரை பார்த்து சொன்னானா, எதனால தெரியுமா, நீர் ஏதோ பண்ணிருக்கீர், அதனாலதான் இன்னைக்கு மோட்சம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன், அன்னைக்கு நீர் அதை அனுஷ்டிக்கவில்லை இன்னைக்கு அனுஷ்டித்தீர்னு சொல்லியிருக்கான். அன்னைக்கு நான் என்ன பண்ணாதிருந்தேன் இன்னைக்கு என்ன பண்ண, என்னைக்கு என்னிடத்துல இருக்கிற அசக்தி அசக்தி தான், கை முதல் ஒன்னும் என்னிடத்துல கிடையாது, அதே போல என்னைக்கு உன்னிடத்துல இருக்கிற சக்தியும் மாறுது கிடையாது, கொடுக்கறதுக்கு வேண்டிய சக்தி உன்னிடத்திலே என்னைக்குமே இருக்கு, பெறுவதற்கு வேண்டிய என்ன என்னிடத்துல இருக்கணுமோ அது என்னைக்கு என்னிடத்துல இருந்தது கிடையாது, நேத்துக்கு இன்னைக்கு எந்த மாறுதலும் இல்லை, நீ கொடுக்கணும்னா நேத்துக்கும் கொடுத்துருக்கலாம், கொடுக்க வேண்டாம்னா இன்னைக்கும் கொடுக்காத இருந்திருக்கலாம், ஏன் மாற்றி நடத்தினாய்னு நாம் அறியோம். கண்ணனை முதல்ல அதுக்கு சமாதானம் சொல்லு, அப்புறம் பரவசத்துக்கு உன்னோடே நாம் வருமோ என்ன தெரிவித்தாரா நம்மாழ்வார் கண்ணனிடத்திலே. இப்ப கண்ணன் சொல்லியிருக்கான், எதுனால தெரியுமா, உம்முடைய மனத்திலே எம்மை அனுமதித்தீர், அதை எல்லாரும் பண்ணலையோ, அதை நீர் தானே படுத்திருக்கீர், அதனாலதான் உமக்கு நான் இப்பொழுது மோட்சத்தை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கான் கண்ணன். அழ்வார் சமாதானம் சொன்னார், என் மனத்திலே உன்னை இருத்தினவனோ அனுமதித்தவனோ அடியேன் கிடையாது, என்னை தீமனம் கெடுத்தாய், என்னுடைய மனத்தில் இருந்த மலங்களத்தனையும் போக்கி அதற்கு உள்ள வரும்படி ஆக்கி கொடுத்தவனே நீதான் விட்டார். அடுத்து பகவான் தெரிவித்தான், சரி மலத்தை போக்கி உள்ள வந்தது நானாவே இருக்கட்டும், வந்த பிற்பாடு இருத்தறதுக்கு இடம் கொடுத்திடும் இல்லையோ, இன்னொருத்தனா இருந்தா தள்ளி விட்டுடுறான். அப்படி இல்லாமல் நீர் மனத்துல இருக்கலாம்னு அனுமதித்தீரே, அந்த நல்ல மனத்துக்காக மோட்சத்தை கொடுத்தோம்னா இல்லையே, மருவி தொழும் மனமே தந்தாய், உன்னை மருவி தொழுகிற மனத்தையும் நீதான் கொடுத்தாய், இதுவர அதையும் நான் ஒரு நாளும் பெற்றவன் கிடையாது. சரி, பக்தி என்னிடத்துல வளர்த்து கொண்டீரேன்னா கிடையாதே, என் நெஞ்சப்பெரும் செய்யல கொண்டு ஈர நெல்வித்து முளைத்து காதல் கடல் குறைய விளைவித்தான் ஆறு காரமருவேணி நான் கண்ணன் கண்ணன் பகவான் தான் காதலை விளைவித்தானே தவிர நானாக அதை விளைத்து கொண்டது கிடையாது, என் பக்தியை விளைவித்ததான் நீர் தான் சொல்லிட்டார். ஆக ஒன்னொன்னு ஒன்னொன்னா கண்ணன் நீர் பண்ணீர் நீர் பண்ணீர்னு சொல்ல கிடையாது, கண்ணனை இத்தனை நீ தான் பண்ணிருக்காய், நானாக எதையும் பிரயத்தனப்பட்டவன் இல்லை, இப்ப சமாதானம் சொல்லு, அன்னைக்கு ஏன் கொடுக்கல இன்னைக்கு ஏன் கொடுத்தாய், எதுவுமே நாம் பண்ணலையேன்னு கேட்டிருக்கார் ஆழ்வார். சமாதானம் சொல்ல முடியாமல் கொஞ்சம் விஸ்பரப்பட்டு தானும் ஆச்சரியப்பட்டு நின்னுருக்கான் கண்ணன். இப்ப நஞ்சியர் பட்டரை பார்த்து பிரார்த்தித்தாரா, இப்ப கண்ணன் நிக்கிற நிலை எப்படி இருக்கணும்னு சுவாமி சாதித்தா தேவலேன்னு பிரார்த்தித்தார். ஒண்ணுமில்லே, புதுசான ஒரு ஸ்திரீ ஆண்மகனை பார்த்து வெட்கப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கால் கட்டவிரலாலே பூமியிலே கோடிட்டு கொண்டு கவிழ்தலை இட்டு கொண்டு எப்படி நின்று இருப்பளோ அப்படித்தான் அம்மாழ்வாரை பார்த்து கண்ணன் நின்று இருப்பான். இது பட்டர் நஞ்சியருக்கு சொன்ன சமாதானமாக நம்மளே தன்னுடைய ஈட்டிலே வியாக்கியாத்தா தெரிவிக்கிறார். ஆக எத்தனையோ இடத்திலே நஞ்சியர் தானா இப்படி பிரார்த்தித்தார் பிரார்த்தித்தார்னு சொல்ல அதற்கு சமாதானமாக பட்டரும் தன்னுடைய நிர்வாகங்களாக காட்டியிருக்கார். பராசர பட்டர், அவருடைய திருத்தம்பியார் வேதவியாச பட்டர் இவர்கள் இருந்த காலம், அடுத்தது நஞ்சியருடைய காலம். அதே காலத்திலே பட்டருக்கு சச்சிஷராக கூரநாராயண ஜீயருங்கிறவர் இருந்திருக்கார். மார்கழி மாசம் கேட்டை திருநக்ஷத்திரத்துல திருவவதாரம் பண்ணவர் நாராயண முனின்னு அவருக்கு பேர், நலந்துகள் நாரணன் அவருக்கு பேர், பெரிய ஜீயர்னு அவருக்கு பேர், ஸ்ரீரங்க நாராயண ஜீயர்னு பேர், கூரநாராயண ஜீயர்னு பேர். இது இத்தனை அந்த பெரியவருக்கு இருந்த திருநாமம். இந்த கூரநாராயண ஜீயர் என்பார் அவர் தான் இன்னைக்கு மடத்தை அலங்கரித்திருக்கிற ஸ்ரீரங்க நாராயண ஜீயர்னு ஸ்ரீரங்கத்துல சொல்றமே அந்த மடத்தின் வம்சத்துல வந்தவர்கள் தான் இன்னைக்கு இருப்பவர்கள். இந்த கூரநாராயண ஜீயருக்கு அவர் சிறந்த சுதர்சன உபாசியா இருந்திருக்கார். சுதர்சனாழ்வானே தன் கையிலேயே வைத்து உபாசனாத்மகமாக அந்த பகவானையே தொழுது கொண்டு தானும் இருந்திருக்கார். இது ஆச்சாரியர் கூரத்தாழ்வானுக்கும் அவர் சிஷ்யனாக இருந்து அதுக்கப்புறம் பட்டருக்கும் சிஷ்யராக இருந்திருக்கிறார். நஞ்சியரை விட பெரியவராகத்தான் இந்த கூரநாராயண ஜீயர் இருந்திருக்கணும். ஏன்னா கூரத்தாழ்வானுக்கும் சிஷ்யரா இருந்திருக்கார், பட்டருக்கு சிஷ்யரா இருந்திருக்கார், அதுக்கு பிற்பாடு நஞ்சியர்னா, அதனால நஞ்சியரை விட பெரியவராகத்தான் கூரநாராயண ஜீயர் இருந்திருக்கணும். அதனால என்ன பண்ணிருக்காரு தேசிகன்னா, தன்னுடைய ரகசியத்திரைய சாரத்திலே இந்த கூரநாராயண ஜீயருடைய பிரபந்தத்தை எடுத்து உதாகரிக்கிறார். உதாகரிக்க செய்தே என்ன பெரிய ஜீயர் சாதிப்பர் என்ன சொல்றார், எதனால பெரிய ஜீயர் சாதிப்பர்னு சொல்லிருக்கணும்னா, நஞ்சியர் இருந்த காலத்துல வாழ்ந்திருக்கார், ஆனா நஞ்சியரை விட வயசுல மூத்தவரா இருந்திருக்கார். அந்த வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக பெரிய ஜீயர் என்னதான் இந்த கூரநாராயண ஜீயரை பத்தி தானே சாதிப்பலாம். இவர் சுதர்சன உபாசியா இருந்த உடனே நமக்கெல்லாம் இந்த சுதர்சன உபாசனம் எல்லாம் கூடுமா என்று கூரத்தாழ்வானே கேட்டிருக்கார். இந்த சிஷ்யனான கூரநாராயண ஜீயரை பார்த்து நாம் இருக்கிறது எதற்குமே, அவன் கை பார்த்து இருக்கும் அவர்கள் கிழியே கூரத்தாழ்வான் எவ்வளவு தூரம் தன் பிள்ளை கல்யாணத்துக்காகவும் நாம் பிரார்த்திக்க மாட்டோம், இன்னும் கடைசி அத்தையும் நம்பெருமாள் தலையிலே பொறுப்பை கட்டினாருங்கிறத கிழியே இந்த சரித்திரத்தை பார்த்திருக்கோம். அந்த கூரத்தாழ்வான் தான் சிஷ்யன் கூரநாராயண ஜீயரை பார்த்து இப்படி இருக்கிறது கூடுமான்னு கேட்டிருக்க. ஜீயர் சாதித்தாரா, இருப்பது கூடாது சுவார்த்தமாக இருந்தால், ஆனா அடிய சுதர்சன உபாசிப்பது அடியனுடைய பயனுக்காக பரார்த்தமாக, மத்த பேருடைய பயனுக்காக அடியன் உபாசிக்கிறேன் தவிர எனக்கு நான் ஒரு நாளும் பண்ணினது கிடையாது என்று தவிர்த்து விட்டாராம் கூரநாராயண ஜீயர். அந்த சுவாமிக்கு இருந்த பிரபாவம் நம்பெருமாளையே ரட்சித்து கொடுத்த ஏற்றம் அவருக்கு உண்டுன்னு சொல்ற. ஒரு தடவை திருக்காவேரியிலே பகவானுக்கு புறப்பாடு நடந்திருக்கு, தெப்போத்சவம் கண்டருளிருந்தானா, அப்ப திடீர்னு காவிரி போக்கிலே வள்ளம் நம்பெருமாளை அடித்துக் கொண்டு போக கூரநாராயண ஜீர சிஷ்யர்கள்லாம் பிரார்த்திக்க இவர் சுதர்சன உபாசியானபடியாலே தன் கையிலே அணிந்திருந்த பவித்திர மோதிரம் அதை திருப்ப இந்த தெப்பமும் மறுபடியும் திரும்பி கரை நோக்கி வந்ததுன்னு சொல்லுவார்கள். காத்து கொடுத்தாரா நம்பெருமாளை, மறுபடியும் மறுபடியும் இந்த காவேரியில் அடித்து போகிற பயம் வேண்டாம்ங்கிறதுக்காக இன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலே தெப்ப குளத்தை வெட்டி கைங்கரியம் பண்ணினதே அந்த கூரநாராயண ஜீயர் தாங்கிறதை அன்று தொடக்கமாக நானும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த ஜீயரத்தான் கூரத்தாழ்வானுடைய தர்மபத்திரியான ஆண்டாள் இப்படி நம்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கிறபடியாலே இந்த ஊருக்கு அவரை அழைத்து கொண்டு வந்து விடுங்கள் என்று அழைத்து கொண்டு வர பண்ணி இந்த ஜீயர் மடத்தையும் அவருக்கு கொடுத்து நம்பெருமாளுக்கு என்னென்ன கைங்கரியங்கள் எல்லாம் இந்த ஜீயர் பண்ண கடவர்னு அவருக்கு கைங்கரியத்தையும் கொடுத்து அதுக்கு வேண்டிய படித்தனத்தையும் என்னென்னது போகணுங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் அவள் தான் ஏற்பாடு பண்ணி வைத்ததா சரித்திர பாகத்திலே நாமும் உணர்கிறோம். அவர் நடுவில் இருந்தவர் கூரநாராயண ஜீயர். அந்த ஜீயர் பண்ணின கிரந்தங்கள்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சூக்தத்துக்கு ஒரு பாஷ்யம் அருளி செய்ததாகவும் சில சில உபனிஷத்துக்களுக்கு பாஷ்யம் அருளி செய்ததாகவும் சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்திலேருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். ஆனா நேரடியா அந்த கிரந்தங்கள்லாம் ஆர்கையிலையும் முழுவதுமாக இப்ப கிடைப்பது கிடையாது. சில பேர் ஈசாவாசிய உபனிஷத்துக்கு ஒரு பாஷ்யம் இருப்பதாகவும் அதை இந்த கூரநாராயணஜியர் பண்ணதாகவும் சொல்றார். அது அவர் பண்ணதன்னு அவருக்கு ரொம்ப காலத்துக்கு பிற்பட்ட வந்து கூரநாராயணர் பண்ணதை தவிர அது அந்த கூரநாராயணஜியர் பண்ணது கிடையாதுங்கிறதான் நம்முடைய பெரியோர்களும் நிர்ணயித்து தாங்களும் காட்டியிருக்கார். இந்த ஜிஎஸ் சுவாமி தானும் ரங்கநாதனுடைய கைங்கரத்தில் இருந்தாருங்கிறது சரித்திரம். பட்டருடைய சிஷ்யராக கூரநாராயணஜியர் இருந்திருக்கார். குரத்தாழ்வானுக்கு சிஷ்யரா இருந்து அதுக்கப்புறம் தான் பட்டருடைய சிஷ்யரா இருந்திருக்காருங்கிற சம்பிரதாயம். இந்த பட்டருக்கு சிஷ்யர் நஞ்சியர், அடுத்து நஞ்சியருக்கு சிஷ்யர் நம்பிள்ளை. நஞ்சியர் தானு நம்பிள்ளைங்கிற சிஷ்யரை கிடைத்தார். நம்பிள்ளை வந்து திருவுதாரம் பண்ணது கார்த்திக மாசத்திலே, கார்த்திகையான திருநக்ஷத்திரம், ஸ்ரீ கலிகன்னி தாசர் என்கிற திருநக்ஷத்திரத்தோடு தான் திருவுதாரம் பண்ணியிருக்கார். இந்த நம்பிள்ளை அவதரித்ததே அருகிலே இருக்கிற நம்பூர், ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிறான் நம்பூர். அந்த மம்பூர் நம்பூர்ங்கிற கிராமத்துல தான் வாழ்ந்திருந்தாரான் நம்பிள்ளை. அவர் சிறந்த ஞான வைபவத்தோடு இருக்க ஒரு ஒரு நாளும் காலக்ஷேபத்துக்காக நஞ்சியருடைய திருவாய்மொழி காலக்ஷேபத்துல அன்வைக்கணும்னு தான் இருந்த ஊர்ல இருந்து வந்து வந்து காலக்ஷேபம் கேட்டுட்டு போவறான். இந்த நஞ்சியருக்கு பட்டருடைய இன்னருள் இருந்தபடியாலே 9000 படி வியாக்கியானம் பண்ணணுங்கிற ஆவலேட அதை தானும் அழகா உபன்யாசமா பண்ணி பண்ணி எழுதியும் வச்சு விட்டார். அதை நல்ல ஓலைப்படுத்தணும்னா முத்து முத்தா கையெழுத்திருக்கிற ஆறான ஒருத்தர் வேணும். அப்ப சிஷ்யர்கள்லாம் நான் நம்பிள்ளதான் அவருக்கு சரியான அதிகாரி, நல்ல கையெழுத்தவர் இடத்துலதான் உண்டுன்னு சொல்ல தான் எழுதி வச்சிருந்த கிரந்தத்தை நான் நம்பூர் வரதாச்சாரிய சுவாமி இடத்துல கொடுத்துட்டார். நான் ஊருக்கு போய் எழுதினு வரேன், இங்க வந்து அமர்ந்து எழுதுவது சிரமம், நான் ஊருக்கு போய் நம்பூர்ல உட்கார்ந்து அழகாக எழுதினு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கார். சரி எழுதி கொண்டு வரும்னு சொல்ல அவரும் எழுதி விட்டார் எல்லாத்தையும். இந்த எழுதுவதற்காக இந்த ஓலைச்சுவடி எடுத்துன்னு போனாரோ இல்லையா, போக செய்தே ஆற்று போகலே அதை அடித்து கொண்டு போக காவேரியை கடக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சு போடுது. என்ன பண்ணுவார், அந்த பக்கத்துக்கு போனவர் எழுதினுவான்னு சொல்லிட்டார். இனி அந்த புத்தகம் ஓலைச்சுவடி கிடைக்க போறது கிடையாது. அவா இந்த நாளை போல ஏதேதோ இயந்திரம் இருக்கு, போட்டு எடுத்தோம்னா 10 கிடைக்கும், 20 கிடைக்கும்னா எதுவும் கிடைக்காது. ஒன்னொன்னு ராத்திரி முழுக்க தூங்காது உறங்காது இருந்து எழுதப்பட்ட கிரந்தங்கள் ஒன்னொன்னு அதை எடுத்துட்டு போனா ஆற்று போக்கல விட்டுட்டார். என்ன பண்றதுன்னு தெரியாமல் விழிக்க நல்லவேளை நஞ்சியர் திருவடிகளை சரணம்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுத்தாணி ஓலைச்சுவடையும் வைத்துக் கொண்டு அமர்ந்தாராம் நம்பிள்ளை. ஒரு அக்ஷரம் விடாமல் நஞ்சியர் என்னென்னலாம் சாதித்திருப்பரோ சாத்து ஒரு அக்ஷரம் கூட விடாமல் அத்தனை எழுதிலேயே போயிருக்கார் 9000 படி வியாக்கியானத்தை. அதோடு நில்லாமல் எங்கெங்கெல்லாம் தமிழர்களுடைய பாசுரத்தை சேர்க்க முடியுமோ அதை சேர்த்து சேர்த்து 9000 படி வியாக்கியானத்தை எழுதினார். நேரம் மறுபடியும் அங்கேருந்து வந்து நஞ்சியருடைய திருவடி தாமரர்களை சமர்ப்பிச்சார். நஞ்சியர் வாங்கி வாசிக்கிறதுக்காக பார்த்தார். இந்த காவேரியில இதெல்லாம் போயிடுத்துங்கிறதெல்லாம் நஞ்சியருக்கு தெரியவே தெரியாது. இவர் சொல்லல மறைச்சு விட்டார். பயந்து போய் ஆச்சாரியன் கோவித்துக் கொள்வரேங்கிறதுக்காக கொண்டு சமர்ப்பிச்சார். வாங்கி வாசிண்டே போனவர், இது என்ன நாம் சொன்ன அர்த்தத்தை விட அழகா இருக்கே, நான் சொன்னது இதுல இருக்கு, நான் சொன்னதுக்கு மேலேயும் சில அர்த்தங்கள் எல்லாம் இதுல இருக்கே, நம்மள திரும்பி பார்க்க சுவாமி நீ க்ஷமித்தரணும், நடந்தது இதுதான், அப்படியே தேவர் சொன்னதை ஞாபகப்படுத்தி தானே எழுதினேன், அப்ப 4-5 பாட்டு எழுதலான்னு தோணித்து அதையும் சேர்த்து எழுதி வைத்தேன்னு சொல்லி அவர் திருவடிகளிலே வந்து தான தண்ட பிரணாமத்தை சமர்ப்பிக்க முடிபிடித்து அவரையும் எடுத்து நம் பிள்ளையை நாமும் பெறப்பெத்தோம், நம் பிள்ளைய பெத்தோம்னு நஞ்சியர் நம்பிள்ளைய பார்த்து ஆனந்த கூத்தாடினார் சரித்திரம். அதனாலதான் நம்பிள்ளை என்கிற பெயரை அவரால் நம்பிள்ளைன்னு அபிமானிக்கப்பட்டாரோ இல்லையோ, நஞ்சியர் பார்த்து நம்முடைய பிள்ளை என நம்பிள்ளையத்தானும் அபிமானித்திருக்கிறார். அவர் திருவதாரம் பண்ணதே திருமங்கி ஆழ்வாருடைய அபராவதாரமாக கார்த்திகையில் கார்த்திக நாள் திருமங்கி ஆழ்வார், கார்த்திகையில் கார்த்திக நாள் நம்பிள்ளை. நம்பூர் வரதாச்சாரிய சுவாமி கீழே ஒருத்தர் வாத்திய வரதாச்சாரிய சுவாமி நடாதூர் அம்மாளை பத்தி சரித்திரம் கீழே சொல்லியிருக்கேன். அதே போல இவர் நம்பூர் வரதாச்சாரிய சுவாமி நஞ்சியருக்கே ஆன அடிமைகள் செய்பவராக நம்பிள்ளை தானும் வாழ்ந்து வந்திருக்கிறார். 9000 படி வியாக்கியானத்தை இப்படித்தான் எழுதி கொண்டு வந்து நஞ்சியரிடத்திலே பெயர் பெற்றாருங்கிறது சரித்திரம். நம்பிள்ளையினுடைய காலக்ஷேப கோட்டிய பார்த்தோம்னா இன்னைக்கும் இந்த நம்பிள்ளை எங்க அமர்ந்து காலக்ஷேபம் சாதித்திருப்பாரோ அந்த இடத்தை கூட நாம பார்க்கலாம். நம்பெருமாருடைய சன்னிதானத்துக்கு உள்ளே புகுந்த உடனே வலது பக்கத்திலே திருமலையப்பன் சீனிவாசனுடைய பெரிய சித்திரமானது சித்திர ரூபத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு நேர் எதிர்த்தா போலதான் நம்பிள்ளை அமர்ந்து கொண்டு காலக்ஷேபத்தை சாதிப்பலாம். அவர் அமர்ந்து சாதித்த திண்ணையை கூட இன்னைக்கு வச்சிருக்கார். அந்த திண்ணைக்கருகிலே இவர் காலக்ஷேப சாதித்த இடங்கிற சிலாசாசனத்தையும் பண்ணுவதற்கு சித்தமா அரசாங்கமும் ஒத்துக்கொண்டு இன்னும் கொஞ்சம் நாட்கள் அந்த சிலாசாசனமும் பண்ண போகிறார்கள். அந்த நம்பிள்ளையனுடைய காலக்ஷேப கோட்டியை பார்த்தா எல்லாரும் சொல்லுவாடா நம்பிள்ளை காலக்ஷேப கோட்டியோ நம்பெருமாள் புறப்பாட்டு கோட்டியோன்னு சொல்லுவார்களாம். நம்பெருமாள் புறப்பாட்டு கோட்டிக்கு கூட அவ்வளவு கூட்டம் இருக்குமான்னு தெரியாது. ஆனா நம்பிள்ளினுடைய காலக்ஷேப கோட்டிக்கு அவ்வளவு கூட்டம் தாங்களும் நெறித்த காலம். நம்பிள்ளினுடைய காலக்ஷேபத்தை அன்வைக்கணுங்கிறதுக்காகத்தான் பெரிய பெருமாளே எழுந்திருந்து எட்டி பார்க்க போக திருவிளக்கு பிச்சன் தானா போய் படும்னு சொல்ல சைனத்தினுடான சரித்திரத்தை எல்லாம் நம்ம கீழேயே பார்த்திருக்கோம். அது நம்பிள்ளினுடைய காலக்ஷேப கோட்டிக்கு இருந்த ஏத்தம். நம்பிள்ளே திருவுத்தாரம் பண்ணது எதற்காகனு பார்த்தோம்னா, இது திருமங்கி ஆழ்வாருக்கும் கண்ணனுக்கும் நடந்த ஒரு சரித்திரம். ரெண்டு பேரும் பேசியிருக்கா வெண்சங்கம். ஒன்னேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாக கக்கலாம் கவியின் பொருள்தானே. திருக்கண்ணவங்கையிலே கண்ணன் சிவ சாதிக்கிறான். ஐந்து கஷேத்திரங்கள் கிருஷ்ண கஷேத்திரங்கள், திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, திருக்கோவலூர், கண்ணன் கபிஸ்தலம். இந்த ஐந்து திவ்யதேசங்கள் கிருஷ்ண கஷேத்திரமாக வழங்கப்படுகின்றன. அதுல ஒண்ணுதான் இந்த திருக்கண்ணமங்கை. திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்கிற சரித்திரமும் எல்லாருக்கும் தெரியும். கீழடிய சொல்லலே, அதையும் சேர்த்து போய் சொல்லுறேன். இந்த திருக்கண்ணமங்கை ஆண்டான் தன்னுடைய சகல வியாபாரங்களையும் துறந்தாருங்கிறது சம்பிரதாயம். இந்த திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமாள் அவனையே சேவித்து எப்பொழுதும் வாழ்ந்தவராம். திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஒரு நாள் கோவில் வாசல்ல போய் சேவிச்சுட்டு திரும்பி வந்திருக்க செய்தே இரண்டு நாய்கள் வாசலிலே சண்டையிட்டு கொண்டு நின்றன. நாய்க்கு சண்டை முத்தி போக ரெண்டு ஒன்ன ஒன்ன அடித்து குதறிக்கொண்டு பிராணநாசம். இந்த நாயனுடைய எஜமானர்கள் ரெண்டு பேரும் வந்தாலும் அது என்னமா என் நாய் உன் நாய் கடிக்கும்னு ஒத்தனுக்கு ஒத்தனு சண்டை. கத்திய உருவிண்டான் அவன் குத்தி கொண்டு அவன் ரெண்டு பேருக்கு பிராணம் போறது. இதை பார்த்திருந்தாரு திருக்கண்ணமங்கை ஆண்டான். பார்த்தவர் நினைத்தாராம், இந்த நாய்க்கு நாய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கும், ஆறறிவி கொடுத்த கிடைக்கிற பிராணி கூட கிடையாது, இது என்னுடைய சொத்துங்கிறதுக்காக இந்த ரட்சிக்கணும். அந்த யஜமானன் எவ்வளவு தூரம் போராடுகிறான், ஒண்ணுமில்லாத நாய ரட்சிக்க இவன் இவ்வளவு போராடினான்னா, நம்ம ரட்சிப்பதற்கு நம்முடைய நாசனான கண்ணன் எவ்வளவு போராடுவன், யானு கை விட்டுடுவனா, இவன் விட்டுவிட மாட்டான். அதனாலே இனி நாம் நம்முடைய வியாபாரத்தை பாக்கறதில்லை, அவன் தான் நமக்கு ரட்சகனே தவிர நமக்கு நாம் ரட்சகமாக மாட்டோம் என்று சகலத்தையும் துறந்து இந்த வாசலிருந்து தவழ்ந்து கொண்டே போய் பத்தராவி பெருமாளுடைய திருவடிகளை அடைந்து கொஞ்ச காலம் இருந்து தன்னுடைய சகல வியாபாரங்களையும் துறந்து சர்வத்தையும் விட்டு பத்தராவி பெருமாளுடைய திருவடிகளை அடைந்தார்ங்கிறது சம்பிரதாயம். இனி பத்தராவி பெருமாள் திருவடிகளே சரணம்னு சொல்லிட்டு அவர் பிராணனை விட்டார். அவர் சிஷ்யர்கள்லாம் திருக்கண்ணமங்கை ஆண்டான் திருவடிகளே சரணம்னு சொல்லிட்டு அவா பிராணனை விட்டார். இதான் பெரியவர்கள்லாம் சொல்லுவார், இந்த சிஷ்யர்கள்லாம் பிராணம் போச்சே இவ ஆத்மா பரமோசத்துக்குள்ள முதல்ல போயிடுதான், அதுக்கு அடுத்து இந்த திருக்கண்ணமங்கை ஆண்டானுடைய ஆத்மா பின்னாடி வந்துதான். என்ன வித்தியாசம், அவர் பத்தராவி பெருமாளே சரணம்னு சொல்லிட்டு போனார், ஆத்மா பின்னாடி வருது. இவர் திருக்கண்ணமங்கை ஆண்டான் திருவடிகளே சரணம்னு சொல்லிட்டு போனார், ஆத்மா முன்னாடி போய் சேர்ந்துடுது. இந்த பரவதத்துக்கு முன்னாடி போகணும்னாலும் ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிறது ஏற்பட வேண்டாமா. இந்த திருக்கண்ணமங்கை ஆண்டானுடைய விவேசம் திருக்கண்ணமங்கை. அந்த திருக்கண்ணமங்க பகவானிடத்துக்கு தான் ஒரு அரை கூவலை விடுகிறார் திருமங்கி ஆழ்வார். வெண்சங்கம் ஒன்னேந்திய கண்ணு பகவன், நான் பாடின பாசுரத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தா எனக்கு மாணவனா நில்லு, நான் வாத்தியாரா இருந்தா உனக்கு சொல்லித்தரேன்னு விட்டார். நிந்தனுக்கும் குறிப்பாக கற்கலாம் கவியின் பொருள் தானே, நான் பாடின கவியின் பொருளை நீர் அறிய வேண்டும் என்னால் எனக்கு மாணாக்கனாக நில்லும்னு சொல்லியிருக்காரு திருவங்கி ஆழ்வார். திருக்கண்ணமங்க பகவான் சொல்லிட்டான், எனக்கு ஆசைதான் உம்மிடத்துல கேட்கறதுக்கு ஏதாவது கசக்கிறதா கிடையாது, நிச்சயமா சிஷ்யனா இருந்து கேட்போம், ஆனா இது அர்ச்சாவதாரம், இது சமாதி குலைந்து எந்த வியாபாரத்தையும் பண்ணாது, இதுக்குன்னு விபவத்தோட நீரும் பிறப்பீர், விபவத்தோட நாமும் பிறப்போம், அப்பொழுது உம்மிடத்திலே சகலார்த்தங்களையும் கிரகிப்போன்னு வார்த்தை கொடுத்தானாம் கண்ணன். அந்த கண்ணனுடைய திருவுத்தாரம் ஆவணியில் உரோகிணி நாள், அவனே பெரிய வாச்சான் பிள்ளையாக கிருஷ்ணபாதராக ஆவணியில் உரோகிணியிலே திருவுத்தாரம் பண்ண, திருவங்கி ஆழ்வார் கார்த்திகையில் கார்த்திக நாள் அவரே ஆச்சாரியனான நம்பிள்ளையாக கார்த்திகையில் கார்த்திக நாளிலே திருவுத்தாரம் பண்ண, ஆ திருவங்கி ஆழ்வார் நம்பிள்ளை ஆச்சாரியன், கண்ணன் தான் பெரியவாச்சான் பிள்ளை சிஷ்யன், நிந்தனத்தின் குறிப்பாக கற்கலான் கவியும் பொருள், நம்பிள்ளை நடத்துல சகலாச்சங்களையும் பெரியவாச்சான் பிள்ளை கிரகித்தாருங்கிறது சம்பிரதாயம். ஆகியவர் பிறந்ததே வங்கையர்கோன் ஆரங்கங்கூர் அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திக நாள், அது திருவங்கி ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம். அதே நட்சத்திரத்துல தான் நம்பிள்ள தானும் திருவுத்தாரம் பண்ணிருக்கார். நம்பூர் வரதாச்சாரிய சுவாமின்னு பெயர் பெற்றவர். நஞ்சியருக்கும் நம்பிள்ளைக்கும் இருந்த தொடர்புங்கிறத பார்த்தோம்னா, சிஷியர்களுக்குள்ளே ஒருத்தர் வந்து நஞ்சியரிடத்துல ஒரு நாள் பிரார்த்தித்தாராம், அடி எனக்கு திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, தேவரிடத்துலதான் கேட்கணும், சாதிக்க முடியுமான்னு கேட்டிருக்கார். நஞ்சியர் தெரிவித்தாராம், வயசா எடுத்து உடம்புல அசக்தி வந்துட்டபடியாலே நம்மால தினவுகட செல்ல முடியாது, நம்ம சிஷ்யன் நம்ம விட நன்னா சொல்லுவன், நீ நம்மள இடத்துல கேளும்னு கை காட்டி விட்டுருக்க. கிரகஸ்தன் சொன்னானா, சுவாமி அது எல்லாருக்கும் தெரியும், உம்ம விட உம்ம சிஷ்யன் நன்னா சொல்லுவார்னு எங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும், ஆனா அடியேன்னு கிரகஸ்தன் சிஷ்யன் நம்மளையும் கிரகஸ்தர், நாங்க ரெண்டு பேருமே கிரகஸ்தர்கள், கிரகஸ்தன கிரகஸ்தன சேவிக்கணும்னா எனக்கு கொஞ்சம் லஜ்ஜையா இருக்கு, நீர் சன்னியாசி நான் கிரகஸ்தன், சேவிக்கிறதுல லஜ்ஜப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால நீரா சொன்னா தேவையில்லைன்னு சொல்லியிருக்கான். இந்த வந்த இன்னைக்கு இல்ல, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்பாக அன்னைக்கு சொல்லிருக்கான். தானே ஒரு சன்னியாசி சேவிக்கணும்னா முடியும், வெள்ள வேட்டி கட்டுவன போய் என்னால சேவிக்க முடியுமா என்ன வந்த கிரகஸ்தன் கேட்டிருக்கான். நஞ்சியவர் அவரை பார்த்து சொன்னாரான், ஆறு திருவாய்மொழி காலக்ஷேபம் சேவிக்கான் கேட்கணும்னு சொன்னான். அப்படிலாம் ஒண்ணு அவசியம் கிடையாது, எங்க நம்மளையே உம்ம சேவிச்சு காலக்ஷேபம் சொல்லுவார், போய் கேட்டுக்க முடியும். ஆயிர்கால் மண்டபத்திலே ஓரமா இடத்தையும் தேர்ந்தெடுத்துட்டான், யாரானு பாக்கிறாப்புல வந்துட்டு வெளியில உட்காண்டான். ஆயிர்கால் மண்டபம் மூலையில உட்கார்ந்து விட்டான்னா ஒத்தரும் பார்க்க மாட்டாள் இல்லையா, அந்தரங்கமா புஸ்தகத்தை கையில வச்சிருக்கார், கீழே உட்காந்து நம்மள சொல்ல மேல இருந்து கொண்டு இந்த பெரியவர் ஆறு காட்ட வந்தாரோ அவர் காட்டணும், இப்படி இற மாதிரி உட்காந்து காட்டுட்டே இருந்தாலும் ஆறோ ரெண்டு பேர் அங்க பக்கமா வந்திருக்கா. வந்த உடனே நம்மள என்ன பண்ணாரா, தன்னுடைய இந்த கேட்கிற சிஷ்யர் கையில இருந்த புஸ்தகத்தை எடுத்து தான் வைத்துக் கொண்டு மேல என்ன சுவாமி சாதித்தது என்ன அவர் சொல்றாப்புல இவர் தான் அமர்ந்து கேட்க, இந்த வந்தவர்கள் ஓ இவர் சொல்லிட்டு இருக்காரு போல இருக்கு, அவர் கேட்டு இருக்காரு போல இருக்கு என்ன நினைச்சுன்னு அவ பருட்டு போயிட்டான். இப்படியே முதல் பத்து முடிஞ்சு விடுது, ரெண்டாம் பத்து முடிய, மூணாம் பத்து வந்து சேர, பயிலும் சுடரடி மூர்த்தியை பங்கைய கண்ணனை, பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, பயிலும் திருவுடையார் எவரேறும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்பனதோறும் எமை ஆளும் பரமனே, இந்த பகவானுக்கு அடியவர்கள் எவனாலும் இருந்தால் அவன் என் ஆளுகிற சுவாமியை தவிர அவனை நான் ஒரு நாள் எனக்கு சகாத்தியாயா கொள்றதில்லை, எனக்கு நண்பனா கொள்ள மாட்டேன், அவன் தான் எனக்கு கோ அவன் சுவாமி, அவன் திருவடிகளை தலையால தரிப்போம் என நம்மாழ்வார் பாகவத பிரபாவத்தை சொல்ற அற்புத பதிகம். இது சொல்ல சொல்ல கேட்டுட்டே இருந்தார் வித்வான். அந்த அடியார்களுக்குள்ளே நம்மளையும் ஒருத்தர் தானே, அவரிடத்துல போய் சேவிக்க முடியாதுன்னு நாம அபராதத்தை பண்ணிவிட்டோம் தவறுன்னு சொன்னவர் எழுந்தார், திடீர்னு கீழே விழுந்து சேவிச்சுட்டார், பார்த்த நம்மள கிரந்தத்தை முழுட்டார், சுவாமின்னு உம்மிடத்துல சேவை பெத்துண்டு சொல்ல எனக்கு ஆணை கிடையாது, நீர் எப்ப சேவிச்சுட்டீரோ இனிமே காலக்ஷேபம் கிடையாது, உமக்கு வேணும்னா நஞ்சியரை போய் கேட்டுடுவாருன்னு சொல்ல இந்த ஜீவேட்டவர் மறுபடியும் நஞ்சியரிடத்துல ஓடி பிரார்த்தித்து காலக்ஷேபத்தை மேலே தொடர்ந்தார்கள்ங்கிறத சரித்திரம்